அடுத்ததாக கௌரவ அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர், உங்களுக்கு 10 நிமிடங்கள் உள்ளது.
கௌரவ சபை தலைவர் அவர்களே, முலசுனே ஒபவன சபாபதி துமனி, அததின சபாபதிமா அது பாயிண்ட் போடுற இல்ல.
පැහැදිලි
කිරීමක් කරන්න අවශ්‍යයි. ඇත්තම අජිත් පෙරේරාගරු මන්ත්‍රීතුමා සඳහන් කරා විද්‍යා හා තාක්ෂණ ප්‍රතිපත්තියක් කොහෙද තියෙන්නේ කියලා අහලා. ඒ නිසා මම ඒ සම්බන්ධව තොරතුරු කිහිපයක් ඔබතුමාගේ දැනගැනීම පිණිස ඉදිරිපත් කරනවා. විශේෂයෙන්ම ගත්තොත් ජාතික විද්‍යා කොමිෂන් සභාව විදිහට රජයේ ප්‍රතිපත්තියක් විදිහට අපි හදලා මේක ස්ටේක් හෝල්ඩර්ස්ලා 700කට වැඩි පිරිසක් රාජ්‍ය විශ්වවිද්‍යාල ආචාර්යවරු මහාචාර්යවරු ගෙන්නලා මේ සම්බන්ධ අදහස් අරගෙන, ඒ වගේම තමයි ඔබතුමා නොදන්නවා වුණාට මහජන අදහස් වලට අපි අගෝස්තු මාසයේදී ඕපන් කරලා තියෙන්නේ. එහෙම කරලා දැන් මේක අපි ඉදිරියේදී අමාත්‍යංශය හරහා පාර්ලිමේන්ට් එකට ගේනවා. එතකොට ඔබතුමාට බලා ගන්න පුළුවන් මේ මොකද්ද විද්‍යා ප්‍රතිපත්තිය කියලා.
බොහොම ස්තුතියි. ගෞරව අමචර්
ගරු සභාපතිතුමනි, අද දින අපි ඉතාමත් වැදගත් අමාත්‍යංශ තුනක් පිළිබඳව සාකච්ඡා කරා. එකක් තමයි ඩිජිටල් අමාත්‍යංශය, අනිත් එක ෆිෂරිස් එක, අනිත් එක සයන්ස් ඇන් ටෙක්නොලොජි. එතකොට මේ වැදගත්ම මේ අමාත්‍යාංශ පිළිබඳව මමත් උදේ ඉඳලා මෙතන ඉඳගෙන හිටියා. උදේ ඉඳලා කල්පනා කරා මේ විරුද්ධ පක්ෂයේ ඉන්න අය මේ පිළිබඳ වැදගත් සාකච්ඡාවක් කරයි කියලා. අන්තිමට මේ කිසිම වැදගත්කමක් නැති කතා ටිකක් තමයි අවසානට කිව්වේ. අවසානට බැලුව අර මේ ඔල්ලන්න පුළුවන්ද, එල්ලෙන්න පුළුවන්ද කියලා බලලා බැරිම තැන අපේ නියෝජ්‍ය ඇමති මේ හෙරංගගේ ඇඟ උඩ එල්ලිලා අන්න අද ගොඩ යන තත්ත්වයක් තමයි ඔයගොල්ලෝට තියෙන්නේ. හරිද? එන්න ඔයගොල්ලෝට ගොඩ යනවා කියලා කියන්නේ වෙන මොකුත් නෙමෙයි. ඔයගොල්ලන්ට මේක ඕන වෙන්නේ මාධ්‍යට, සමාජ මාධ්‍ය වල දාගන්න, Facebook වල දාගන්න, ඔන්න ඔය වැඩේ විතරයිනේ. මම නම් මේ අපේ සභාපතිතුමනි, මම කියන්නේ මේ මෙන්න මේ අපි කියන්නේ අපේ පක්ෂේ ඉන්න අයට මේගොල්ල කියනද බිස්නස් කරන්න බෑ, කඩයක් කරන්න බෑ, වෙන බිස්නස් එකක් ඕන දෙයක් කරන්න බෑ. ඒගොල්ල විතරක් අපි කියන්නේ බිස්නස් කරාට කමන්නේ, තමුන්නාන්සලා වගේ ඔරකම් කරන්නේ නැහැ, ඔර වැඩ කරන්නේ නැහැ, වංචා කරන්නේ නැහැ. ඒ වංචා සාගත ලෙස සල්ලි අම්බු කරන්නේ නැහැ කියන එක මම එකක් කියාගන්න ඕන. හරි. ඒ නිසා අන්න ඕ ඒ වගේම அதே போன்ற சபை தலைவர்களே, විශේෂமாக இன்று காலையிலிருந்து நான் பார்க்கின்ற பொழுது இந்த சபையில் வந்து விசேடமாக எங்களுடைய முதலாவதாக எதிர்கட்சி தலைவர் உங்களுடைய தலைவர் பேசினார்கள். நானும் தலைவர் பேசுகின்ற பொழுது பெரிய ஒரு பெட்டியும் தூக்கி கொண்டு வருகின்ற போது நான் நினைத்தேன் அவர் ஏதோ பெரிய விளையாட்டு காட்டப் போகின்றார் என்று. பெரிய பெட்டியில் இருந்து ஏதோ உண்டு மறுகின்றதா என்று தேடி பார்த்த வேற எதுவுமல்ல, சாரப்பாம்பை தவிர வேறு எதுவுமே வரவில்லை என்பதுதான் உண்மை. ஏனென்றால் எந்த விதமான அர்த்தமோ பொருத்தமோ முஜிபுர் ரஹ்மான் அவர்களை இதை சொல்லியாது கொடுங்களாப்பா. உண்மையிலேயே அதாவது மீன்பிடி அமைச்சுக்கு நீங்க எவ்வளவு பேசுறீங்க? அப்ப அந்த அந்த விஷயத்தில் எடுத்து பார்க்கின்ற பொழுது அவர் இதுல ஃபெயில் ஆயிருக்கார். சரியா? அப்ப அந்த பேச்சு முடிஞ்சாச்சு, போயாச்சு. அதன் பிறகு இன்னொருத்தர் தடு தடு தடுன்னு ஓடி வந்தார். யாருன்னு கேட்டா 2029 நான் தான் ஜனாதிபதியாக போகின்றேன் என்று கூறிக்கொண்டு கடந்த 21 இந்தா பாருங்க எங்களுடைய வீரனுடைய விளையாட்ட காட்டினாரு ஒருத்தர். அப்ப அந்த ஆள் வந்த பிறகு என்ன சொன்னாரு, உண்மையில நாங்களும் பார்த்தோம் என்னன்னு கேட்ட வேற இதுல வந்த நிமிஷத்துல இருந்து வேற எந்த கதையும் கிடையாது, வெறுமையான ஒரு இனவாத வெறித்தனமான அல்லது ஒரு கசாப்பு கடைக்காரர் உடைய பேச்சுக்கள் மாதிரிதான் இருந்ததே தவிர உண்மையிலே மக்களுக்கான அல்லது மீன்பிடி துறைக்கான பேச்சுக்கள் அதில் உள்ளடங்கவில்லை என்பதையும் இந்த இடத்துல சொல்றேன். அது மாத்திரமல்ல, அவர்கள் இந்த பாராளுமன்றத்திற்கு வந்து பேசுகின்ற போது அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள், தாங்கள் தான் அடுத்த இந்த நாட்டில் பெரிய ஆக்களாக மாறப்போகின்றோம் என்று கூறிக்கொண்டு இருக்கின்றவர்களுக்கு நாங்கள் ஒன்றை மாத்திரம் கூறி வைக்க விரும்புகின்றோம். அதாவது நீங்கள் இன்றைக்கு நடந்து கொள்ளுகின்ற விதம், அது மாத்திரமல்ல உங்களால் கட்டியெழுப்பப்படுகின்ற நிலைமை என்பது இந்த நாட்டில் ஒரு போதும் இந்த நாட்டு மக்கள் உங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தை மாத்திரம் தரமாட்டார்கள் என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அந்த வகையில் அது மாத்திரமல்ல, இன்னும் ஒன்றையும் நாங்கள் குறிப்பிட்டாக வேண்டும். இவர்களிடமிருந்து வருகின்ற வார்த்தையெல்லாம் வெறும் இனவாத வார்த்தைகள். தயாசிரி அவர்களை வெறும் இனவாத வார்த்தைகளை மாத்திரம் கக்குகின்ற செயற்படுகின்றவர்களாக இருக்கின்றார்கள். அப்ப இனவாதம் என்பது உங்களுக்கு தெரியும். முஜிபுர் ரஹ்மான் அவர்கள் உங்க இன்றைக்கு நேற்றல்ல, நாங்கள் நீங்கள் எல்லாம் அரசியல் செய்தது 90 காலத்தில் இருந்து அரசியல் செய்கின்றோம். அன்றைக்கு இருந்தது முஜிபுர் ரஹ்மான் இன்னைக்கு எங்களுக்கு கிடைக்கவில்லை, சரியா? அன்னைக்கு இருந்த நிலைமை வேறு, இன்றைக்கு இருந்த நிலைமைகள் வேறு. அன்னைக்கு இருந்த நிலைமை வேறு. இருந்த போதிலும் கூட ஒன்று மறந்து கூடாது, அன்றும் நாங்கள் இதே நிலைப்பாட்டில் தான் இருந்தோம், இன்றும் அதுக்கே நிலைப்பாட்டில் தான் நாங்கள் இருக்கின்றோம். ஆனால் இந்த நாட்டில் கடந்த காலங்கள் முழுவதும் நாட்டை நாசமாக்கியவர்கள், கடந்த காலங்கள் பூராவும் நாட்டை நாசமாக்கியவர்கள் மேலும் இன்னமும் நாசமாக்குவதற்கு ஏதுவான நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றார்கள் என்பதையும் இந்த இடத்தில் சொல்லிக் கொள்ள வேண்டும். அதே போன்று இன்னும் ஒருவர் இருக்கின்றார், வேறு யாரும் அல்ல, இந்த நாட்டில் இருக்கின்ற விசேடமாக யாழ்ப்பாணத்தில் இருந்து பிரதிநிதியாக வந்திருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர். அப்ப அந்த பாராளுமன்ற உறுப்பினர், அவருடைய பாட்டனும் அரசியல் செய்தார், அவருடைய அப்பரும் அரசியல் செய்தார், இவரும் இன்றைக்கு அரசியல் செய்கிறார். அப்பனாலையும் பாராளுமன்றத்துக்கு வர முடியாமல் போய்விட்டது. ஆனால் கடந்த காலங்களில் உங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், இவர்கள் எங்களுக்கு எதிராக பாரிய வன்முறைகளை மாத்திரமல்ல இனவாதத்தை கட்டவிழ்த்து விட்டார்கள். அப்ப இனவாதத்தை கட்டவிழ்த்து விடுகின்ற பொழுது எங்களுக்கு நன்றாக தெரியும், அதாவது இந்த கஜேந்திர புன்னம்பலம் என்பவர், அவருடைய பாட்டன் அவருடைய அப்பர் இவர் எடுத்துக்கொண்டாலும் இனவாதி. அந்த இனவாதிகள் இன்றைக்கு எங்களை பார்த்து சொல்லுகின்றார்கள், நாங்கள் ஜேவிபியான நாங்கள் தொடர்ந்து இந்த நாட்டில் வாழ்கின்ற தமிழ் மக்களுக்கு எதிராக செயற்பட்டோமே. நான் கூறுகின்றேன், அந்த கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுக்கு நாங்கள் ஒரு தடவை அல்ல, இரண்டு தடவைகள் இந்த நாட்டில் ஆயுதம் ஏந்தி போராடியவர். இரண்டு தடவைகளும் எங்களுக்கு 80,000 அதிகமான எங்களுடைய தோழர் தோழிகள் தலைவர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள். அவ்வாறான சந்தர்ப்பத்திலாவது எந்த ஒரு தமிழ் குடிமகனாவது, எந்த ஒரு முஸ்லிம் குடிமகனாவது, அவன் தமிழன் என்ற காரணத்தினால், அவன் முஸ்லிம் என்ற காரணத்தினால் இனவாத அடிப்படையில் அவனது நிழலுக்காவது தீங்கு விளைவிக்காத கட்சி, அவனது நிழலுக்கு கூட தீங்கு விளைவிக்காத கட்சி தான் ஜேவிபி என்பது. அதன் காரணமாகத்தான் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களே, கடந்த பொது தேர்தலில் உங்களை புறம் தள்ளிவிட்டு, உங்களுக்கு இதற்கு முன்னர் 2 இருந்தது, உங்களை 1 தள்ளிவிட்டு யாழ் மாவட்ட மக்கள் எங்களை 3 தெரிவு செய்திருக்கின்றார்கள். வன்னியில் இருந்து 2 தெரிவு செய்திருக்கின்றார்கள். முழு வன்னி யாழ்ப்பாணம் முழு 2 மாவட்டங்களும் தேசிய மக்கள் சக்தியின் கீழ் கொண்டு வந்திருப்பது வேறு எதுனாலும் அல்ல, தேசிய மக்கள் சக்தியினுடைய செயற்பாடு, இனவாதமற்ற செயற்பாடு, இந்த நாட்டில் தமிழ் சிங்கள முஸ்லிம் மக்களை மதிப்பளிக்கின்ற முறைமை, அவர்கள் சமத்துவ ரீதியான பார்க்கின்ற பண்பு, எங்களுடைய கட்சியினுடைய தலைவர்களுடைய செயற்பாடு, இந்த செயற்பாடுகள் காரணமாக இன்றைக்கு இந்த நிலைமைகள் மாற்றம். ஆகவே சபை தலைவர் அவர்களே, இறுதியாக நாங்கள் ஒரு வார்த்தை சொல்லிக் கொள்ள வேண்டும். காலை எழுந்து எங்களுடைய அமைச்சனுக்காக வேண்டி கருத்து தெரிவித்த, நல்ல சாதகமான கருத்துக்களை தெரிவித்த அனைவருக்கும் எங்களுடைய நன்றியை நாங்கள் தெரிவிக்கின்றோம். அது மாத்திரமல்ல, அந்த அவர்களால் முன்வைக்கப்படுகின்ற கருத்துக்களில் உள்ளடங்கிய வேலை திட்டங்களை எதிர்வரும் காலங்களில் மீனவர் சமூகத்தை கட்டியெழுப்புவதற்கு, எங்களுடைய கடல் தொழிலை கட்டி எழுப்புவதற்கு கூடுதலான சக்தியோடு நாங்கள் செயற்படுவோம் என்பதையும் இந்த இடத்தில் நாங்கள் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம். அதே போன்று இன்று காலையிலிருந்து மாத்திரமல்ல, தொடர்ச்சியாக கடந்த ஒரு வாரங்களாகவே எங்களுடைய அமைச்சினுடைய செயற்பாடுகளுக்கு, இந்த விவாதத்தை முன்னெடுப்பதற்கு, இதற்கான ஆதாரங்கள் கருத்துக்களை அனைத்தையும் திரட்டி எங்களை திறம்பட வழி நடத்திய எங்களுடைய அமைச்சின் செயலாளர், அதே போன்று அமைச்சில் இருக்கின்ற ஏனைய பணிப்பாளர்கள், அதே போன்று எங்களுடைய டிஜி உள்ளிட்ட, அதே போன்று எங்களுடைய பிரதி அமைச்சர் ரத்னகமகே அவர்கள், அதே போன்று எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள், அதே போன்று தொடர்ச்சியாக எங்களுக்கு வழிகாட்டி கொண்டிருந்த அனைவருக்கும் எங்களுக்கு நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, அதே போன்று இன்று விவாதிக்கப்பட்ட இந்த இதில் டிஜிட்டல் அமைச்சலும் உள்ளடங்கியிருக்கின்றது, அதே போன்று எங்களுடைய விஞ்ஞான மற்றும் தொழில்நுட்ப அமைச்சும் உள்ளடங்கியிருக்கின்றது, அதே போன்று அவர்களும் இன்று காலையிலிருந்து அதில் இருக்கின்ற பணியாளர்களா செயலாளர்களா அனைவரும் இன்று காலையிலிருந்து எங்களுக்காக செவிமடுத்து எங்களை வழிநடத்தார்கள். அதே போல் அந்த மூன்று அமைச்சுகளுக்கும் மூன்று அமைச்சினுடைய செயலாளர்களுக்கும் எங்களுக்கு நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கு உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.
நன்றி. கடற்றொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சு தலைப்பு 151 திருத்தங்களை பிரேரிப்பதற்கு கௌரவ அமைச்சர்.
கௌரவ தவிசாளர் அவர்களே, ஒதுக்கீட்டு சட்டமூலத்தின் 34வது பக்கத்தில் 12வது வரியை நீக்கிவிட்டு அதற்கு பதிலாக பின்வருவன பதிலீடு செய்யப்படுதல் வேண்டும். மூலதனம் 7,700,000,000,000 ரூபாய். தலைப்பு 151 கடற்றொழில் நீரியல் வளங்கள் மற்றும் வளங்கள் அமைச்சர். கௌரவ தவிசாளர் அவர்களே, ஒதுக்கீட்டு சட்டமூலத்தின் 34வது பக்கத்தில் 16வது வரியை நீக்கிவிட்டு அதற்கு பதிலாக பின்வருவன பதிலீடு செய்யப்படுதல் வேண்டும். நிகழ்ச்சி திட்டம் 2 அபிவிருத்தி செயற்பாடுகள் 2,381,500,000 ரூபாய், 7,209,800,000 ரூபாய். இந்த திருத்தங்கள் நோக்கம் யாதெனில், வரவு செலவு திட்ட முன்பொழிவு இலக்கம் 38 செயற்படுத்துவதற்கு, செலவின தலைப்பு இலக்கம் 151 கடற்றொழில் நீரியல் வளங்கள் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சுக்காக ஒதுக்கீடு செய்யப்பட்ட மூலதன ஏற்பாட்டினை 1,000,000,000 ரூபாய் இதனால் அதிகரித்தல் ஆகும்.
தலைப்பு 151 திருத்தங்களுடன் குழு இணக்கமா. தலைப்பு 290 திருத்தங்களை பிரேரிப்புக்கு கௌரவ அமைச்சர்.
கௌரவ தவிசாளர்களே, ஒதுக்கீட்டு சட்டமூலத்தின் 35வது பக்கத்தில் 2வது வரியை நீக்கிவிட்டு அதற்கு பதிலாக பின்வரும் பதிலீடு செய்யப்படுதல் வேண்டும். நிகழ்ச்சி திட்டம் 1 செயல்முறை செயற்பாடுகள் 1,257,070,000 ரூபாய், 385,400,000 ரூபாய். இந்த திருத்தங்கள் நோக்கம் யாதெனில், வரவு செலவு திட்டம் முன்பொழிவு இலக்கம் 37 மற்றும் 56 செயற்படுத்துவதற்கு, செலவின தலைப்பு இலக்கம் 290 கடல் தொழில் மற்றும் நீரக வளமூலங்கள் திணைக்களத்திற்கு ஒதுக்கீடு செய்யப்பட்ட மூலதன நிதி ஏற்பாட்டினை 200,000,000 ரூபாய் ஆனால் அதிகரித்தலாகும்.
சீர்ஷத் தேசிய அணுவ சங்சோதன சகித காரத் சபா வைக்கங்கது.
ஹாய்.
வித்யாசா தாக்ஷன் அமாத்தியான்சே சீர்ஷ எக்கசி அணுஹாய சங்சோதே எதிர்பத்கிரிமட்ட கராமத்துமா.
அரு சபாபதி துமினி, விசாஜன பணத் கெடும் பத்தே 33 பிட்டுவே பசனி சஹா 6 பேலி வத்கர ஏவெனுடு பாசந்தான் ஆயத்தமே ஆதேசிகள் விதிய புனராவர்த்தன ருப்பியால் 3,170,000 மூலதன ருப்பியால் 3,600,000 ශීර්ෂ 196 විද්‍යා තාක්ෂණ අමාත්‍යවරයා ගරු සභාපතිතුමනි විසර්ජන පනත් කෙටුම්පතේ 33 වෙනි පිටුවේ 10 වෙනි පේළිය ඉවත් කර ඒ වෙනුවට පාසන අයිතමේ ආදේශ කළ යුතුය අය වැඩසටහන 2 සංවර්ධන වැඩසටහන රුපියල් බිලියන 2 මිලියන 952 රුපියල් බිලියන 3 මිලියන 573 මෙම සංශෝධනයේ අභිප්‍රාය වනුවේ 2025 10 වෙනි මාසයේ 18 දිනැති අංක 24.58 ඇලීලක් 65 දරණ අතිවිශේෂ ගැසට් නිවේදනයට අනුශාංසිකව ශ්‍රී ලංකා පරමාණු බලශක්ති මණ්ඩලය සහ ශ්‍රී ලංකා පරමාණු බලශක්ති නියාමන සභාව වෙත ඊට අදාළ කටයුතු වෙනුවෙන් වෙනකර ඇති පුනරාවර්තන ප්‍රතිපාදන රුපියල් මිලියන 170ක් සහ මූලධන ප්‍රතිපාදන රුපියල් මිලියන 600ක් පාර්ශ්වීය අංක 196 විද්‍යා තාක්ෂණ අමාත්‍යවරයා වෙත මාරු කිරීමයි.
ශීර්ෂ 196 සංශෝධන සහිතව කාරක සභාව එකඟද?
ආයි.
ඩිජිටල් ආර්ථික අමාත්‍යාංශය ශීර්ෂ 186 සංශෝධන ඉදිරිපත් කිරීමට ගරු අමාත්‍යතුමා.
පබල්තුමනි විසර්ජන පනත් කෙඩුම්පතේ 30 වෙනි පැටුවේ 16 වෙනි පෙළී ඉවත් කර ඒ වෙනුවට පාසලෙන් අයිතමේ ආදේශ කළ යුතුය. පුනරාවර්තන රුපියල් බිලියන 6යි මිලියන 400යි. ශීර්ෂ 186 ඩිජිටල් ආර්ථික අමාත්‍යවරයා කරු සභාපතිතුමනි විසර්ජන පනත් කෙටුම්පතේ 31 වෙනි පිටුවේ 3 වෙනි පෙළී ඉවත් කර ඒ වෙනුවට පාසලෙන් අයිතමේ ආදේශ කළ යුතුය. වැඩසටහන 2 සංවර්ධන වැඩසටහන. රුපියල් බිලියන 3යි මිලියන 812යි 516යි. රුපියල් බිලියන 8යි මිලියන 128යි 510යි. මෙම සංශෝධනයේ අභිප්‍රාය වනුයේ ආයවැය යෝජනා අංක 8 යටතේ වෙන්කරන ලද ප්‍රතිපාදන ඇතුළත් කරමින් පාර්ශ්වීය අංක 186 ඩිජිටල් ආර්ථික අමාත්‍යවරයා සඳහා රුපියල් මිලියන 500කින් පුනරාවර්තන ප්‍රතිපාදන වැඩි කිරීමයි.
ශීර්ෂ 186 සංශෝධන සහිතව කාරක සභාව එකඟද?
ආයි.
ශීර්ෂ 227 කාරක සභාව එකඟද?
ආයි.
පාර්ලිමේන්තුවේ යලි රැස්වේ. ශීර්ෂ 151, 186, 196 සහ 290 සංශෝධ සහිතවද ශීර්ෂ 227 සංශෝධ රහිතවද කාරක සභාවේදී සම්මත වූ බව මෙම සභාවට දැනුවත් දන්වනු කැමැත්තමි. ගරු අමාත්‍යතුමා